அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் முதல் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை சென்றிருக்கும் கனடா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிற்றபேசனை சந்தித்து பேசியிருக்கும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் பங்கு தந்தை இமானுவேல் ஜெபமாலையின் செவ்வி.
இந்த காணாமல் போனாக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறினோம். அதோடு அந்த காணாமல் போனவர்களுடைய பெற்றோரையும் நாங்கள் சந்திக்க வைத்து அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம்.
இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கையில் 2013 ஆண்டின் 2வது கட்டத்தில் 10,000 மேலான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய துணை தூதரகம் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவில் இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இடம்பெறும் என்று அந்த கட்சி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
காங்கிரசை வரவிடக்கூடாது என்று கருதுகிற போது காங்கிரசை தோற்கடிக்க வேண்டும், காங்கிரசை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. அப்படி என்றால் அதற்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதுக்கு எதிர்ப்பு, அது பிஜேபி தலைமையிலான அணிதான்.
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
தெற்கு சூடானை உள்நாட்டுப் போரிலிருந்து காப்பாற்ற அங்கு மோதலில் ஈடுபடும் இரண்டு தரப்புகளும் மோதல் நிறுத்தம் ஒன்றுக்கு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கின்றது. இருதரப்பும் எத்தியோப்பியாவில் பேச்சு நடத்த தயாராகின்றன, ஆனால் மோதல் இல்லமும் தொடர்வதாக செய்திகள் கூறுகின்றன. இனப்பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான வன்செயல்களில் இரண்டு தரப்பிலும் இருக்கின்ற சக்தியில் ஈடுபடுவதாக ஐநா அமைதி காப்பு படையின் ஹில்டன் ஜான்சன் அவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்.
Violence has been committed by both sides. Unfortunately, elements on both sides have exploited the situation.
சண்டை காரணமாக ஏற்பட்ட உணவின்மை, குடிநீரின்மை மற்றும் தங்குமிடமின்மை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். அதிபர் சல்வார் கீருக்கும் அவரது முன்னாள் துணை அதிபரான ரெய்க் மஷார் அவர்களுக்கும் இடையிலான கடந்த மாதம் வெடித்த மோதலில் குறைந்தபட்சம் 1,000 பேராவது இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
செக் தலைநகர் பிராகில் உள்ள பாலத்தீன தூதரக தலைவர் தனது வீட்டில் நடைபெற்ற வெடிப்பில் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த வெடிப்பில் பலத்த காயங்களுக்குள்ளான ராஜதந்திரி ஜமால் அல் ஜமால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி அங்கு அவர் இறந்தார். தனது குடும்பத்தினருடன் அவர் வீட்டில் இருந்தபோதே இந்த வெடிப்பு நடைபெற்றுள்ளது. ஆனால் இந்த வெடிப்பில் வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை. எதனால் இந்த சம்பவம் நடந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை.
இரண்டு தற்கொலை தாக்குதல்களில் 34 பேர் கொல்லப்பட்ட வோல்கோகிராட் நகருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார். ட்ராலி பாஸ் ஒன்றில் வெடித்த இடத்தில் சிவப்பு ரோஜாக்களை வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் காயமடைந்தவர்கள் இருக்கும் மருத்துவமனைக்கும் சென்றார். அந்த தாக்குதல் அறிவறுக்கத்தக்கது என்றும் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களுக்கு எந்தவிதமான நியாயமும் கற்பிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவிலும் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவர் பேச்சு நடத்தினார். சூச்சியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கும் நிலையில் மேலும் இதுபோல் தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற அச்சத்தை இது அதிகரித்திருக்க செய்திருக்கின்றது.
கத்தோலிக்க தலைமைப்பிடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தனது முதல் புத்தாண்டு ஆசீர்வாத செய்தியை வெளியிட்டிருக்கின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் வன்முறை மற்றும் குரோத போக்குகளுக்கு எதிராக பேசியிருக்கின்றார். வாட்டிகனில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்களிடம் உரையாற்றிய பாப்பரசர் மக்கள் தங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மோதல் போக்கை தோற்றுவிக்கக்கூடிய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். கத்தோலிக்கர்கள் வரும் ஆண்டை தீரத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பாப்பரசர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
பெய்ரூட்டில் இருக்கின்ற ஈரானிய தூதரகத்தில் அண்மையில் தற்கொலை தாக்கல் நடத்தியதாக கூறிய ஜிஹாதி குழுவின் தலைவர் பாதுகாப்பு படையினரால் பிடிக்கப்பட்டிருப்பதாக லெபனானிலிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. அப்துல்லா அசாம் பிரிகேட் அமைப்பின் சவுதி தலைவரான மஜித் அல் மஜித் கைது செய்யப்பட்டதாக லெபனானிய பாதுகாப்பு அமைச்சரை ஆதாரம் காட்டி செய்தி நிறுவனம் ஒன்று முதலில் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் அவர் அப்படியாக எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்று அவரது அலுவலகம் பின்னர் கூறியிருந்தது. கடந்த நவம்பரில் ஈரானிய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். லெபனானிலும் மத்திய கிழக்கங்கிலும் தாக்குதலை நடத்த அப்துல்லா அசாம் பிரிகேட் அல் கைதாவுடன் தொடர்பு வைத்திருக்கின்றது.
சர்வதேச கிரிக்கெட்டில் மிக குறைந்த பந்துகளில் சதமடித்த சாதனையை நியூசிலாந்தின் கேரே ஆண்டர்சன் செய்திருக்கின்றார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக குயின்ஸ்லாண்டில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் 36 பந்துகளில் கேரே ஆண்டர்சன் சதமடித்திருக்கின்றார். இதற்கு முன்பு பாகிஸ்தானின் ஷஹீத் அஃப்ரிதி 1996 ஆண்டில் 37 பந்துகளில் அடித்த சதமே உலக சாதனையாக இருந்து வந்தது. ஆட்ட நேர முடிவில் 23 வயதான ஆண்டர்சன் 131 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அதிரடியாக ஆடிய இவர் 14 சிக்சர்களையும் 6 பவுண்டரிகளையும் அடித்தார். இரவு விடுதியில் தாக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்று திரும்பிய ஜெஸ்ஸி ரைடர் 51 பந்துகளை எதிர்கொண்டு 104 ரன்களை அடித்தார். இந்த இருவரின் அதிரடி ஆட்டத்தால் 21 ஓவர்களில் நியூசிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 283 ரன்களை எடுத்திருந்தது. அடுத்த ஆடிய மேற்கிந்திய தீவு அணியால் 21 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன்களையே எடுக்க முடிந்தது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் சென்றிருக்கும் கனடா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிற்சபேசன் வடகிழக்கு பகுதியில் பல துறையினரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அவ்வகையில் மன்னார் பகுதிக்கு சென்றபோது மன்னாராயர் மற்றும் அங்குள்ள பிரஜைகள் குழுவினரையும் அவர் சந்தித்திருக்கிறார். அவருடனான சந்திப்பு மற்றும் அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்ற மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் பங்கு தந்தை இமானுவேல் ஜெபமாலையர்களிடம் இதுகுறித்து கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மன்னாருக்கு வந்து சுவிதரன் எம்பி தான் கூட்டிக் கொண்டு வந்தவர். கூட்டிக் கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டவர். நான் அவரோட கதைத்த விடயம் சொன்னால் காணாமல் போன ஆக்கள் விடயமாக நாங்கள் வேலை செய்ய ஒன்றுகிட்டபடினால இந்த காணாமல் போன ஆக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறினோம். அதோடு அந்த காணாமல் போனவர்களுடைய பெற்றோரையும் நாங்கள் சந்திக்க வைத்து அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். மற்றது நான் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் வந்து யுத்தம் முடிந்து ஆண்டு முடிந்த பிற்பாடும் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த நாட்டிலிருந்து சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே உங்களைப் போல வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழ் பெற்று ஆர்வம் உள்ளவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வெளிநாடுகள் தலையிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக மாத்திரம்தான் தமிழர்களுக்கு ஒரு சுய நிர்ணயம் உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை அது வடிவாக விளங்கப்படுத்தி சொன்னனர்.
சரி, இப்போ உங்கள் தரப்பில் நீங்கள் வைத்த அந்த கருத்துக்களை கேட்டுவிட்டு ராதிகா சிர்சபேசன் அவங்க என்ன பதில் சொன்னாங்க?
அதாவது அவர் சொன்னார், கனடா வந்து முதல் முதலாக காமன்வெல்த் நிகழ்வை பகிஷ்கரித்தது, எங்களுடைய அழுத்தங்களும் அதில் இருக்கின்றது, நாங்களும் அங்கு சென்று எங்களால் கூடிய அளவு அழுத்தங்களை கொடுப்போம், அங்குள்ள தமிழ் மக்கள் வந்து அது அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள் சொல்லியும் நான் அவரிடம் வினயமாக சொன்னேன். நாங்கள் இங்கிருந்து சில குரல்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்தும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் அதற்காகத்தான் வந்திருக்கின்றேன், ஆகவே நான் என்னால் இயன்ற அளவு இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னார்.
இல்லை, குரல் கொடுப்பேன் என்றால் சர்வதேச அளவிலா உள்நாட்டு அளவிலா ஜனாதிபதியை சந்தித்து பேசுவதாக இருக்கின்றாரா, அது பற்றி சொன்னாரா, இல்லை தனது நாட்டுக்கு திரும்பிச் சென்று கனடா நாடாளுமன்றத்தில் அல்லது கனடா வாழ் அரசியல் கட்சிகளிடையே அங்கே பேச போகிறேன்னு சொன்னாரா? உங்களுடைய புரிதல் என்னவாக இருந்தது?
அதாவது இங்கே வந்தது ஒரு டூரிஸ்ட் விசாலாம் வந்தது, ஆகவே எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து தான் கதைப்பதாகவோ அது விடயமா ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கனடா நாட்டுக்கு சென்று அங்குள்ள மக்களிடமும் அரசாங்கத்திடமும் நாங்கள் இது இந்த விடயமாக திட்ட தெளிவாக விளங்கப்படுத்துவோம் என்று சொன்னார்.
ராதிகா அவர்களால் சுயாதீனமாக சுதந்திரமாக மக்களை சந்தித்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தாரா?
மன்னாரில் வந்த பொழுது ஆயரோடு சந்தித்து எம்பி மற்றது டெனிஸ்வரன் அமைச்சர் அவரோடு வந்த ரிப்போர்ட்டர் என் போன்றவர்கள் தனியாக அகிலத்தில் சந்தித்தார்கள். நான் எனது அலுவலகத்திலே நான் தனியாக சந்தித்து நான் குறிப்பிட்ட இடங்களுக்கு நான் கூட்டிச் சென்றேன். ஆனால் இந்த இடையூறுகளும் புலனாய்வு இடையூறுகளோ பிரச்சனைகளோ நான் சந்திக்கவில்லை.
இப்போ அவங்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க, யாரை சந்திக்க வச்சிங்க, அதனுடைய நோக்கம் என்ன?
நான் கூடுதலாக ரெண்டு அம்மாரை சந்திக்க கூட்டிக் கொண்டு, முதலாவது எங்கள் மன்னர் பெஜியல் குழு சார்பாக காணாமல் போனோரோடு குடும்ப சங்கம் வடமாகாணம் என்று சொல்லி ஒன்று உருவாக்கி இருக்கின்றோம். அதனுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவி அவை நாங்கள் சந்திக்க கூட்டிக் கொண்டு போனோம். அப்போ அவ தன்னுடைய மகன் எவ்வாறு காணாமல் போனார் என்றதை நாங்கள் சொல்லுவதை விட அந்த அம்மா தன்னுடைய மகன் எவ்வாறு காணாமல் போனார்னு சொல்லி என்னுடைய அம்மா சொல்லுவது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதோடு அவர் பல போராட்டங்களை பங்கு கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய நோக்கத்தை அறியதற்கும் நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்று சொல்லி நான் கூட்டிக் கொண்டு போனேன்.
நீங்கள் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்திற்கு அல்லது இவர்களை சந்திக்க நீங்கள் ராதிகா நாடாளுமன்ற உறுப்பினர் அழைத்து சென்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா, அல்லது காவல்துறையினர் பாதுகாப்புத்துறையினர் உங்களை பின்தொடர்ந்தார்கள், அப்படி ஏதாவது அச்ச சூழல் இருந்ததா, இல்லை சுயாதீனமாக சென்று சந்தித்து கருத்துக்களை பெற முடிஞ்சுதா?
நான் நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் வரும்பொழுது யாருக்கும் தகவல் கிடைக்கலையே, முதலாவது தான் வந்தது, முதலாவது என்னது அலுவலகம் தான் வந்தது. ஆனால் யாருமே பின்தொடரவும் இல்லை, நாங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போன பிறகு யாரும் எங்களை பின்தொடரவும் இல்லை. நான் நினைக்கிறேன் அவளுக்கு அதுவர் யார் என்று தெரியாத தெரியல, ஆனால் யாருமே எங்களை பின்தொடர்ந்ததோ அல்லது எங்களுக்கு என்னிடம் வந்து யார் இங்கு வந்தது என்ற கேள்விகளோ வளமையாக வாரான கேள்விகள் கேட்கப்படுவதுண்டு. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு கேள்விகளும் ஒரு பின்தொடர்களையும் நான் சந்திக்கவில்லை. நான் கேட்டேன், இப்போ நீங்கள் போய் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த பொழுது அவர்கள் கேட்பார்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அநேகமாக நான் சொல்வதை கேட்பார்கள், தான் சொல்வது மட்டுமல்ல தொடர்ந்து பல பேர் வாரண விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அழுத்தம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு என்று சொன்னார்.
பங்கு தந்தை இமானுவேல் ஜெபமாலை அவர்கள். இதேவேளை இலங்கைக்கு வந்திருக்கும் ராதிகா சிற்சபேசனை இலங்கை காவல்துறையினர் கண்காணிப்பதாகவும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் அவரை கைது செய்ய முயல்வதாகவும் சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்து இலங்கை காவல்துறையின் பேச்சாளர் அஜித் ரோஹனவிடம் பிபிசி சிங்கள சேவையைச் சேர்ந்த சந்தனகீர்த்தி பண்டாரா தொடர்பு கொண்டு கேட்டபோது ராதிகாவை தாங்கள் கண்காணிக்கவோ கைது செய்யவோ அச்சுறுத்தும் வகையில் நடத்தவோ இல்லை என்று தெரிவித்தார். இலங்கையில் ராதிகா சிற்சபேசனின் நடமாட்டங்கள் எவையும் கட்டுப்படுத்தப்படவும் இல்லை என்றும் அவரை காவல்துறையினர் கண்காணிக்கவில்லை என்றும் அவரை தாங்கள் தொடர்பு கொள்ளவும் இல்லை என்றும் தெரிவித்த அஜித் ரோஹண ராதிகாவுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு எதனையும் வழங்கவில்லை என்றும் கூறினார். இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் இருக்கும் மசூதியொன்று நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் மீதும் அடையாளம் தெரியாத ஆட்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பூஜாப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள முல்லைக்கம பள்ளிவாசல் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாகனம் ஒன்றில் வந்த நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய பிரதேச வாசியான அப்துல் அசீஸ் கூறுகின்றார்.
இரவு வந்து எப்படியும் 12 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் கழிச்சு இப்படி பள்ளிக்கு அடிக்கிறாங்க, 10-25 பேர் வந்து பள்ளிக்கெல்லாம் அடிக்கிறாங்க, அதோட இமாமுக்கு அடிக்க போனாங்க, அவர் ஓடி ஒளிஞ்சிட்டதாகவும் அல்ல பேசி மாம் வந்து டொய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டதாகவும் இமாம்னு சொல்றவர் வந்து அங்க பள்ளியில தொழுகை நடத்துறவரும் மற்றது பிள்ளைகளுக்கு அரபு கல்வியை படிச்சு கொடுக்கிறவரும் அவரை தேடினா அவரு பாத்ரூம் டொய்லெட்ல போய் ஒளிஞ்சிருக்கிறாரு, அதோட ஏசிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியில ஒரு 2-3 பேருக்கு கண்ட உடனே நீ என்ன பாக்குறன்னு சொல்லி அவங்களையும் அடிச்சு வரனதாகவும் செய்தி கிடைச்சா அப்ப நான் காலையில 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா பள்ளியில ஒரு மேல கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க, உள்ள வந்து தான் எப்படியும் ஒரு 10-15 பேர் உள்ள வந்திருக்கிறாங்க, வந்து கல்லால் அடிச்சிருக்கிறாங்க, கல்லால் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க, பாத்ரூம் வழியெல்லாம் முகம் பாக்குற கண்ணாடியும் உடைஞ்சி கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்குது, சிங்க்குள்ள அது அடிச்ச கண்ணாடி கண்ணாடி துண்டுகளும் ஜன்னல்லையும் 5 ஜன்னல்களையும் கண்ணாடி உடைஞ்சிருக்குது. மற்றபடிக்கு உள்ள கல்லு அடிச்சு கிடக்கு, உள்ளுக்கு பள்ளிக்குள்ள எல்லாம் கல்லு நிறைய கிடக்குது, அப்ப வெளியில நிறைய நியாயமான சேர்ந்திருந்தாங்க
என்றும் தெரிவித்த அவர் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் உள்ள பௌத்த மக்களுக்கும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது என்றும் கூறுகின்றார்.
பக்கத்தில் இருக்கிற பன்சலையிலிருந்து அவர் தலைமை ஆம்பிர வந்திருந்தாரு, அவர் சொல்றாரு இங்க நாங்க சகோதரங்கள் போலதான் சிங்கள மக்களும் முஸ்லீம்களும் புலங்கிட்டு இருக்கிறோம், இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு கோஷ்டி தான் செஞ்சிருக்கணும், இது எப்படி அந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஏதோ ஒரு வகையில அவங்க எல்லாத்தையும் ஒரு சட்டத்துக்குள்ள கொண்டு வந்தா தான் இதுக்கு பிறகு இங்க இருக்கிற அந்த ஒத்துமை எப்படி கட்டிக்காக்கப்படும், அதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இது எனக்கு தெரிஞ்ச அளவுல சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில ஒரு இன பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி அதால சுயலாபம் எடுக்கிற ஒரு கூட்டு சின்ன ஒரு கூட்டம் ஒன்று தான் இது செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியும், இனி அதை நான் வெளிப்படையா சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்
என்றும் தெரிவித்தார் பூஜாப்பிட்டிய பிரதேச வாசியான அப்துல் அசீஸ். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை கூறுகின்றது. இதேவேளை மற்றுமொரு சம்பவத்தில் மட்டக்களப்பு 6 பிரதேசத்தில் உள்ள சிகரம் கிராமத்தில் காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனத்துக்குரிய காணியின் சுற்றுவேலியும் தற்காலிக இருப்பிடம் ஒன்றும் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத குழுவொன்றினால் சேதமாக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகின்றது. அந்த பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் இன விரோதத்தை ஏற்படுத்தும் நபர்களின் செயலாக இது இருக்கலாம் என்று பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கையில் 2013 இரண்டாவது கட்டத்தில் 10,000 மேலான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய துணை தூதரகம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 2013 இரண்டாவது கட்டத்தில் 10,250 கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடும் கலந்தாய்வோடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 43,000 நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் 2013 10,000 நிர்மாணிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த இலக்கில் கணிசமான முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது என்று இந்திய தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் 10,184 வீடுகளும், கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 66 வீடுகளும் 2013 ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடமைப்பு திட்டம் குறித்து துணுக்காய் பிரதேச சபை உறுப்பினர் செல்லையா அமிர்தலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்தியன் வீட்டு திட்டம் இந்த போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு 50,000 வீட்டு திட்டத்தை கட்டி கொடுக்கறதாக உறுதி அளிச்சிருக்குது இந்திய அரசாங்கம். அது நல்ல விஷயம், நாங்கள் வரவேற்கிறோம். அதால இப்போ கொஞ்சம் சிலருக்கு வீடு கிடைச்சிருக்கிறது, ஆனால் கிடைக்காத ஆக்களும் நிறைய இருக்கணும். இந்தியை பொறுத்தவரையில் துணுக்காய் மாந்தை ரெண்டு பிரதேசவையிலையும் ஒப்பந்தக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு 50-50 வீடு ஒவ்வொரு பிரதேசத்திலையும் கட்டினது. அந்த வீடுகள் அது சகல வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு கட்டிட வேலைகள் முடிச்சு உள்ளா கதவு ஜன்னல்கள் ஊசி வழி அடிச்சு பயரிங் வேலையெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்டிடங்கள்ல உறுதி இல்லாமல் சரியான தரம் இல்லாத அந்த கட்டிடங்கள் வெடிப்பு விழுந்து அதால வீட்டுக்குள்ள இருந்து வானத்தை பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய பெரிய வெடிப்புகளா இருக்கு. அந்த வீடு உறுதி இல்லையென்று அதிகாரிகள் கண்டா போறாரு. வீடுகளை நேரடியாக பயனாளிகள்கிட்ட கொடுத்து கட்டுப்படுது. அப்ப அது அவையில் பயனாளிகள் தாங்களுக்கு ஏற்ற மாதிரி நிதி பற்றாக்குறையா இருந்தாலும் தாங்களும் ஏதோ போட்டு உறுதியான வீடா கட்டினோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். மற்றது இந்த தெரிவுகள்ல சில முறைகேடுகள் இருக்குது. எல்லா பகுதியிலையும் சரியா வீடு செய்ய வேண்டிய இறக்கு சில செய்யாமலும் இருக்குது. தெரிவுகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கே தவிர உண்மையிலே வீடு இல்லாம வீடு அழிஞ்சாக்கள் இந்த போரால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு இந்த வீடு சேரணும் என்றதில் உண்மையிலே நாங்கள் சரி உறுதியாக இருக்கிறோம். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இடங்களுக்கு கிடைச்சது. வடக்கு கிழக்குல போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டும்தான் இந்த வீட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தான் கூறப்பட்டது எங்களுக்கு. ஆனால் அந்த வீடுகள் இப்ப இனியவர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். உண்மையிலே போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து ஓரளவு போதுமண்ட நிலைக்கு புறவு கொடுக்கிறது ஓரளவு நல்ல மட்டும் நாங்கள் நினைக்கிறோம்
என்றார் செல்லையா அமுதலிங்கம். அவர்கள் இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரையில் ஏறத்தாழ 355 கோடி இந்திய ரூபா, அதாவது இலங்கை ரூபாவில் 7.8 பில்லியன் ரூபா பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பிறந்துள்ள 2014 மேலும் 16,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிகுதி 17,000 வீடுகளும் 2015 பூர்த்தியாக்கப்படும் என இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3வது கட்டம் மத்திய ஊவா மாகாணங்களில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கானது. இதில் 4,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் வரும் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த முழு திட்டமும் இந்திய அரசின் முழுமையான மானிய உதவி திட்டத்தின் கீழ் 1372 கோடி இந்திய ரூபா செலவில், அதாவது 30 பில்லியன் இலங்கை ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் இந்த ஆண்டு நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இடம்பெறும் என்று இன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவரது ஒலிக்கீற்று.
மத்தியில் காங்கிரஸ் தலைமை தாங்குகிற அரசு பொறுப்புக்கு வரக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது. காங்கிரஸ் டெல்லியிலே ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு ஆட்சியும் அங்கே அமையக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் வர முடியாவிட்டால் ஒரு அமைப்பை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைத்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்று ஆதரவு கொடுக்கின்ற நிலைமை. அதுபோல வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கிற போது அந்த காங்கிரசின் தயவில் தான் அந்த சர்க்கார் இருக்கும். காங்கிரசும் ஆட்சிக்கு வரக்கூடாது, காங்கிரஸ் ஆதரவோடு ஒரு அரசு அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்னுடைய கணிப்பு பிஜேபி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் வித் அலைட் பார்ட்டிஸ், நரேந்திர மோடி வில் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது என்னுடைய பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட். காங்கிரஸை வரவிடக்கூடாது என்று கருதுகிற போது காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், காங்கிரஸை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. அப்படி என்றால் அதற்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதுக்கு எதிர்ப்பு, அது பிஜேபி தலைமையிலான அணிதான். பிஜேபி தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள், தமிழக பொறுப்பாளராக, தமிழக கேரள பொறுப்பாளராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முரளிதர் ராவ் அவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். ஒரு 3 மணி நேரம் மனம் விட்டு அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் அதன் பிறகு நீங்கள் டெல்லியில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களையும் சந்திப்பது உசிதமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவர் அவர்கள், நான் டெல்லியில் சென்று ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது முரளிதர் ராவ் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த சந்திப்பின் போது உடன் இருந்தார்கள். அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, ஆனால் பூர்வாங்க பேச்சுவார்த்தை என்ற விதத்தில் நடைபெற்றிருக்கிறது.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இந்தியாவின் மேற்குவங்க மாநிலத்தில் இருமுறை கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட இளம்பெண் இறந்துவிட்ட சம்பவம் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் துவக்கி வைத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23 அன்று பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட இளம் பெண் தனக்குத்தானே தீ வைத்து கொண்ட சம்பவத்தில் அந்த பெண் நேற்று மதியம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அது தொடர்பாக தாங்கள் அந்த ஊரை விட்டே வெளியேற வேண்டும் என்று கொல்கத்தா காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை அம்மாநில ஆளுநர் எம் கே நாராயணனை சந்தித்து கோரிக்கை விடுத்தார். கொல்கத்தாவில் கடந்த அக்டோபர் 25 அன்று இளம் பெண் ஒருவர் சில நபர்களால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். பின் அந்த பெண் தன் குடும்பத்தினருடன் அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று இது குறித்து புகார் அளித்து திரும்பி வரும் வழியில் மீண்டும் அதே கும்பல் அவரை கடத்தி சென்று மீண்டும் பாலியல் வல்லுறவு நடத்தியது. பலத்த காயத்துடன் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்தினர் பெண் அவர்களது இல்லத்தை விட்டு வேறு இடத்திற்கு வெளியேறினர். இது தொடர்பாக அந்த பெண் கொடுத்த புகார் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பின் டிசம்பர் 23 அன்று அந்த கும்பலுக்கு தொடர்புடைய ஒருவர் அந்த பெண்ணின் இல்லத்திற்கு சென்று பெண்ணை மிரட்டியதால் அவர் தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார் என்று பெண்ணின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் அந்த பெண் நேற்று மதியம் 2 அளவில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பிறகு அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று காவல்துறை தங்களை கட்டாயப்படுத்தியதாக அந்த பெண்ணின் தந்தை குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பில் நேற்றிரவு காவல்துறையினருக்கும் பெண் குடும்பத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. மேலும் அந்த பெண்ணின் தந்தை உடனடியாக அவரது சொந்த மாநிலமான பீகாருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் அவ்வாறு அவர் செய்யாவிட்டால் அவரது ஓட்டுநர் பணியை தொடர முடியாமல் செய்து விடுவதாக காவல்துறை மிரட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார். இது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு என்றும் எவரும் கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணின் உடலை எங்கும் எடுத்துச் செல்லவில்லை என்றும் காவல்துறை துணை ஆளுநர் ராஜீவ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பெண்ணின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
சங்கீதா ராஜன். டெல்லி மாநில முதல்வராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மக்களுக்கு நாளொன்றுக்கு 700 லிட்டர் தண்ணீர் இலவசமாக அளிக்கப்படும் என்றும் கொள்கையை அறிவித்திருக்கிறார். இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியப்படும் என்று சென்னையில் இருக்கும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தின் நீராதாரம் மற்றும் நீர் வழங்கல் குறித்த முதன்மை ஆய்வாளர் டாக்டர் பரசுராமன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
கொள்கை முடிவு இலவச தண்ணீர் திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அனைவருக்கும் தண்ணீர் கொடுக்க முடியுமா என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது. இன்னொன்று வந்து டெல்லியில பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. நேபர் ஸ்டேட் எந்த மாநிலம் இருக்குதோ அந்த மாநிலத்தை சார்ந்துதான் டெல்லியே இருக்கு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா டெல்லிக்கு இதுவரை தண்ணீர் கொடுத்துருக்கிற மாநிலம் ஹரியானா. ஹரியானா மாநிலத்துல தண்ணீர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவருடைய தண்ணீர் கொள்கை எப்படி இருக்கும்? அதனால நம்ம ஒரே ஒரு குறிக்கோள பாக்கணும்னா இது லாங் டேர்ம்க்கு ஒத்து வருமா அப்படின்றதுதான் எங்களை போல உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
இல்ல, டெல்லி வாழ் மக்களுக்கு 700 லிட்டர் இலவச தண்ணீர் அப்படிங்கறத மாதிரி அறிவிக்காமல் வேறு எந்த வகையில அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஏற்புடையதாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க?
இவர் என்ன சொல்லிருக்கலாம்னா ஒரு ஸ்கீம் ஒரு NGOs எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து 10 லிட்டர் தண்ணியை 5 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. ஆந்திரா போன்ற பகுதியில மத்திய அரசுல ஒரு திட்டம் இருக்கு, வார் ஃபார் வாட்டர், அனைவருக்கும் வாட்டர் கொடுக்கணும். அந்த DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர் இல்லாத மாவட்டங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல பியூரிஃபர் வாட்டர், ஃபில்டர் வாட்டர் ரொம்ப ஒரு 10 லிட்டர் 5 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்கறதுக்கு திட்டம் இருக்கு. இந்த மாதிரி திட்டத்தை அவர் கொண்டு வந்து மத்திய அரசு திட்டத்தை அமல்படுத்தலாம்.
ஒரு சிறுபான்மை அரசாக இருந்து கொண்டு இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களை கவரக்கூடிய திட்டத்தை அறிவிச்சிருக்கார். இந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டால் அவர்களுடைய ஆட்சியே வந்து ஒரு கேள்விக்குறியாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
கண்டிப்பா இருக்கு.
அப்ப எந்த பலத்தின் அடிப்படையில் அவர் இதை வந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்திருப்பதற்கு திட்டமிட்டிருப்பார் நினைக்கிறீங்க?
மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா நகரமாய் கொண்டிருக்கல, பில்டர் வாட்டர் இல்லாம யாரும் குடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 700 லிட்டர் வாட்டர் இவர் கொடுக்கறது அனைவருக்கும் சென்றடையும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவர் செய்யற மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே நேரத்தில் இந்த லாங் டைம் சஸ்டெயின் ஆகுமான்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்றத எங்களால கண்டிப்பா சொல்ல முடியும்.
இந்த திட்டம் வந்து யதார்த்த ரீதியில் வெற்றி பெற்றாலும் இது எந்த அளவுக்கு மற்ற துறைகள் மீதான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும்? இப்ப உதாரணமா கழிவு நீர் அகற்றல் இருக்கு இல்லையா, சுவேஜ் டிஸ்போசல், அதுல வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியாவினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினர்கள்லாம் கூட சுட்டி காமிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு யதார்த்தம் நீங்க பாக்குறீங்க?
ஆமா, டெல்லி போல இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டில அவங்க கொடுத்திருக்கிற சூரேஜ் கனெக்ஷன் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். பட் இவர் கொடுத்திருக்கிற இந்த வாட்டர்னால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதா இருக்கு இப்போதைக்கு. மத்திய அரசு நிறுவனங்கள் முக்கியமா சொல்ல போனோம்னா சிஎஸ்சி சென்டர் ஃபார் என்வாயர்மெண்ட் சயின்ஸ் அந்த போன்ற ஆராய்ச்சிக்கூடிய நிறுவனங்களும் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதிகமான தண்ணியை நம்ம யூஸ் பண்றதுனால கனெக்டிவிட்டி உள்ள இருக்கிற அவ்வளவு அளவுக்கு இருக்குமா அப்படின்றதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறி. அவர் கண்டிப்பா இந்த திட்டம் வந்து இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காரான்னு தெரியாது. பட் அதிகமா தண்ணி வந்து மக்கள் அதிகமாகவும் செலவு பண்ணுவாங்க, இதனால வந்து மிகப்பெரிய ஒரு சூரியஜுக்கு ஒரு தடைதான் வரப்போறது. இது விவசாயத்துக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க சப்ளை ஆகுன்றது தான் எங்களுடைய இது இருக்கு. நீங்க சூரியஜில வேஸ்டா போற வாட்டரை இப்ப ரீசைக்கிள் பண்ண போறாங்களான்றது கூட தெரியாது. அந்த திட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது.
நாளாக நாளாக மக்கள் தொகை பெருக பெருக இப்படியான நீருக்கான தேவை அதிகரிக்க கூடும். அப்போ என்ன செய்ய முடியும் டெல்லி அரசாங்கத்தால? ஏன்னா இந்த அரசாங்கம் போய் மற்றொரு அரசாங்கம் வந்தாலும் மக்கள் நல திட்டங்களை, அதுவும் இது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டத்தை திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம்லாம் எழும் இல்லையா?
கண்டிப்பா. முக்கியமா நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லியில ஒரு வரப்போற காலங்கள் இப்ப குளிர்காலம் போன உடனே அதிகமான வெயில், இன்பிட்வீன் ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யும் அங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல இது எப்படி இவங்க லாங் டைம் கொண்டு வர போறாங்கன்றதுதான் முக்கியமான கேள்வி. இதுல வந்து அவர் கண்டிப்பா எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அவர் மத்திய அரசாண்ட போய் நாட வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் கண்டிப்பா இருப்பாரு.
சென்னை எம் எஸ் சுவாமிநாதன் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த டாக்டர் பரசுராமன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்த ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இன்று முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி வேலை செய்வதற்கு இருந்த தற்காலிக தடை இன்றோடு முடிவுக்கு வருகிறது. அதுகுறித்து பிபிசி செய்தியாளர்களின் செய்தி தொகுப்பு தமிழில் தருகிறார் பூபாலரட்டம் சேவகன்.
ருமேனியாவும் பல்கேரியாவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து 7 ஆண்டுகளின் பின்னர் அந்த நாடுகளின் பிரஜைகள் இன்று முதல் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வேலை செய்ய முடியும். இந்த 2 நாடுகளில் இருந்தும் பெருந்தொகையானோர் தமது நாடுகளுக்கு குடியேறுவதை தடுப்பதற்கு 9 ஐரோப்பிய நாடுகளால் விதிக்கப்பட்டிருந்த தடை இன்றுடன் முடிவுக்கு வருகின்றது. பிரிட்டன் உட்பட சில ஐரோப்பிய நாடுகள் ருமேனியர்களும் பல்கேரியர்களும் தமது நாடுகளுக்கு குடியேறிகளாக படையெடுப்பார்கள் என்று அஞ்சுகின்றன. ஆனால் அது அப்படி நடக்காது என்று அந்த 2 நாடுகளும் கூறுகின்றன. ருமேனிய தலைநகர் புக்காரஸ்டில் சரியான பனி, ஆனால் புதுவருடம் உள்ளங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றது. இன்று முதல் ருமேனியர்களும் பல்கேரியர்களும் ஐரோப்பாவில் எந்த நாட்டிலும் கட்டுப்பாடு இல்லாமல் வேலை செய்ய முடியும். அல்பர்ட் டுமிடெஸ்கு என்னும் இந்த செக்யூரிட்டி கார்டு பிரிட்டனுக்கு செல்ல ஆர்வமாக இருக்கின்றார்.
நல்ல வாழ்க்கைக்காகவும் எனது குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் எனது குடும்பத்தின் நன்மைக்காகவும் நான் அங்கு சென்று வேலை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நான் திரும்பி வந்து விடுவேன்.
ஆனால் அங்கிருந்து திரும்பி வந்த ஒருவர் அவருக்கு கொஞ்சம் யோசனை சொல்கின்றார்.
பிரிட்டனில் வேலை செய்து அங்கேயே வாழ்வது குறித்தெல்லாம் ஒரு வகையான வண்ண கனவுகள் இருக்கின்றன. ஐரோப்பாவின் தங்க பூமி என்று அதனை பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது எனக்கு அப்படி இருக்கவில்லை.
ஐரோப்பாவின் 7 நாடுகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் சிலர் அரசு சலுகை கொடுப்பவர்களுக்காக படையெடுக்கலாம் என்ற அச்சம் காணப்படுகின்றது. பிரிட்டனில் சில பத்திரிகைகள் கூட புதிய குடியேற்றக்காரர்களுக்கு பிரிட்டன் தனது கதவுகளை மூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றன. இங்கிருந்து பலர் படையெடுத்து வந்துவிடுவார்கள் என்ற அச்சம் பிரிட்டனில் பல தசாப்தங்களுக்கு முன்னதாகவே இருந்து வருகின்றது. கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து வருடாந்தம் 15,000 பேர் வருவார்கள் என்று பிரிட்டன் மதிப்பிட்டிருந்தது. ஆனால் 15,000 பேர் வந்துவிட்டார்கள். இந்த தலைவை நிலைமை வேறானது. 3 நாடுகள் மீதான கட்டுப்பாடுகள் அகற்றப்படுகின்றன. இப்பொழுது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தனது கதவுகளை இவர்களுக்கு திறந்தாக வேண்டும். அத்துடன் ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு போக விரும்பிய ருமேனியர்களும் பல்கேரியர்களும் 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்களது நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்தவுடனேயே அங்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். புக்காரஸ்ட் விமான நிலையத்தில் அப்படி நெருக்கி அடித்து செல்வதற்கான எந்த அவசரத்தையும் காண முடியவில்லை. இந்த விடயத்தை மிகைப்படுத்தி பேசிவிட்டார்கள் என்று அங்கிருக்கின்ற அதிகாரிகள்
கூறுகின்றனர்.
பிரிட்டனில் இருக்கும் பல அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை வாக்குகளுக்காக பயன்படுத்திவிட்டார்கள். வெளிநாட்டவர்கள் குறித்த ஒருவித அச்சத்தையும் இனவாதத்தையும் தூண்டும் அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள்.
ஒரு பஸ் கம்பெனி லண்டனுக்கான தனது சேவையை 3 மடங்காக்கியிருக்கின்றது. ஆனால் அந்த அளவுக்கு தேவை இருக்காது என்று ஏனியவை
கூறுகின்றன.
நான் பிரிட்டனுக்கு போகிறேன் என்று சொல்லுகின்ற இவர் அங்கு தனது குடும்பத்துக்கு நல்ல தரமான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறுகின்றார். நான் என்னுடைய நாட்டை விட்டு என்றும் போக மாட்டேன் என்று கூறுகின்ற இவர் தான் தேசபக்தி மிக்கவள் என்று கூறுகின்றார். புதுவருடம், மற்றும் புதிய வாய்ப்பு ஆகியவற்றுக்கான கொண்டாட்டங்கள் இவை. எவ்வளவு பேர் பிரிட்டனுக்கு போகப் போகின்றார்கள் என்று எவருக்கும் தெரியாது. தமக்கு சமத்துவம் கிடைத்திருக்கின்றது என்று ருமேனியர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதுதான் அவர்களது இந்த கொண்டாட்டத்தின் அர்த்தம்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.